மட்டும் இருக்கணும், துன்பம் மட்டும் இருக்கணும் இயல்புன்னு சொல்லலாம். இன்பம் துன்பம் இரண்டு மாறுபட்ட அனுபவங்கள் நிகழும் போது அவற்றை இயல்புன்னு சொல்ல முடியாது. எனவே அவற்றுக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும், அந்த காரணமே முன்வினையாகிய சஞ்சிதமாகும் அப்படின்னு சொல்லி விளக்கின உடனே அன்னோர் சாரர்வா என்ன பண்றான், இவனும் மறுக்கின்றான். இவன் என்ன ஒத்துக்கொள்ளுங்க என்றால், இன்ப துன்பங்கள் இயல்பு என்று சொல்வது தவறுதான். நிச்சயமாக இன்ப துன்பங்களுக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும், ஆனா அந்த காரணம் தான் என்னன்னு தெளிவா தெரியுது ஐயா. அதுக்கு போய் நீங்க ஏதோ முன்னினு இல்லாததெல்லாம் இல்லாத கொள்ளாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே. இன்ப துன்பங்கள் இயல்பு கிடையாது, அதற்கு காரணம் வேணும். அந்த காரணம் என்ன அப்படின்னா முயற்சி தான் காரணம். முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்துவிடும். ரெண்டையுமே சொல்லிட்டார். திருவினை ஆக்கும், செல்வத்தை கொடுக்கும், செல்வம் கொடுத்தா இன்பம். இன்பத்துக்கு காரணம் முயற்சி, ஆமா துன்பத்துக்கு காரணம் முயற்சி இன்மை. தெளிவா இதான் காரணம்னு புட்டு புட்டு வச்சுட்டாரு. அதுக்கு மேல போட்டு நீங்க வந்து இருவினைன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. இம்மையின் முயற்சியாலே இருநிதி ஈட்டி இன்பம் இம்மையே நுகர்வர். இந்த மறுமை அப்புறம் போன பிறவி இதெல்லாம் அந்த கதையெல்லாம் வேண்டாம், எல்லாம் இம்மைதான். இம்மையின் முயற்சியாலே இருநிதி ஈட்டி, இருநிதினா ரெண்டு நிதின்னு அர்த்தம் இல்ல, பெரிய நிதின்னு அர்த்தம். ஓடும் இருநிதியும் ஒன்றாக காண்பவர்க்கு அப்படின்னு சொல்லி தாய்மான சுவாமி போடுவாங்க. ஓடும் செம்பனும் ஒக்குவேனும் அந்த கருத்தை சொல்லுவாங்க. இருநிதினா அந்த இடத்துல என்ன அர்த்தம், பெரிய நிதி. இம்மையின் முயற்சியாலே இருநிதி ஈட்டி இன்பம் இம்மையே நுகர்வர். செய்தி இல்லாதவர், அதாவது முயற்சி இல்லாதவர், செய்தி இல்லாதவர் பொருளும் இன்றி இம்மையே இடருளப்பர். வேறு இரு வினையது உண்டேல் இம்மையின் முயற்சியின்றி எழுதிட வேண்டும். இங்கு இந்த முயற்சி தவிர முன்வினைன்னு இருவினை இருந்ததுன்னா அப்ப முயற்சி இல்லாமலேயே ஒருத்தனுக்கு எல்லாம் இங்க கிடைக்கணும், கிடைக்கிறதா கிடையாத. முயற்சி உள்ளவனுக்கு தான் பலன் கிடைக்கின்றது, முயற்சி இல்லாதவன் துன்புறத்தான் செய்யறான். ஆகவே இன்ப துன்பங்களுக்கு காரணம் உண்டு என்பதை ஒத்துக்கொள்கின்றோம், முயற்சி தான் அதற்கு காரணம். முயற்சி இன்பத்திற்கு காரணம், முயற்சி இன்மை துன்பத்துக்கு காரணம். ஆகவே எல்லாம் இம்மையிலேயே முடிந்து போய்விடுகின்றன. இதற்கு போய் முன்வினைன்னு சொல்லி அப்படிலாம் சொல்ல வேண்டாம். அப்படி முன்வினைன்னு வேற ஒரு காரணம் இருந்ததென்றால் இம்மையில் முயற்சி செய்யாமலேயே வந்து பலன்கள் எய்தப்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறுத்துறான் இந்த பாடலை கொடுத்து. இதற்கு நாம கொடுக்கிற பதிலையும் அடுத்த பாடல வருகின்ற பதில், ஆகவே அந்த அடுத்த பாடலையும் சேர்த்தே கொடுத்துட்டான். இது முன்னாடி ரெண்டு பாடல் தடையுடைய சேர்த்து கொடுத்த மாதிரி இதையும் கொடுத்துட்டான். என்ன அப்படின்னா மறுக்கின்றார்கள் நம்முடைய அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள், சைவ சித்தாந்த ரீதியாக மறுக்கின்றார்கள். என்ன, முயற்சி தான் இன்ப துன்பங்களுக்கு காரணம் என்பதை மறுத்து சொல்ற. இருவினை செயல்தான் என்ன சொன்ன, நீ வந்து இன்ப துன்பங்களுக்கு காரணம் முயற்சியா கிடையாது, இருவினை செயல்தான், இருவினை தான் காரணம். இம்மை இரும்பொருள் அவன் சொல்ற அவன் கருத்தை வந்து தகர்த்துக்கணும் இல்லையா. அப்ப அந்த முயற்சி தான் காரணம் தகர்த்து எழுதிட்டார் தூளாகிட்ட. என்ன, இம்மை இரும்பொருள் இன்பம் வேண்டி வருவினை செய்யும் காலை மடிவரும். என்ன அப்படின்னா, இம்மையிலே இன்பத்தை வேண்டி அந்த இன்பத்துக்கு காரணமாகிய செல்வத்தையும் வேண்டி முயற்சியை செய்யும் பொழுது சோர்வு வரும், தளர்வு வரும். சரி, வர்றது மட்டுமல்ல, தருவினை அதனில் அத்தம் தானரும். பொருள் வேண்டிதான் நீ முயற்சி செய்யற, ஆனா முயற்சி செய்வதற்கு கொஞ்சம் பொருள் வேண்டுமே. ஒரு வியாபாரத்தை தான் தொடங்குறான், அதுக்கு முதலா போடுறதுக்கு பொருள் வேண்டும் இல்லையா. லாபம் பெறதுக்கு தான் வியாபாரம் தொடங்குறான், லாபம் வரணும், நிறைய செல்வம் கிட்டணும்னு. அதை தொடங்குறதுக்கு பொருள் வேணும், முதல் வேணுமே. அல்லது நான் படிச்சு வேலை பார்க்க போறேன்னா படிச்சதுக்கும் பொருள் வேண்டுமே, அதற்கு தேவையான சாதனங்கள் வாங்குறது கட்டணம் வந்து கேட்கவே வேண்டாம் இல்லையா. எல்லாத்துக்கும் பொருள் வேண்டும், அந்த பொருளும் வந்து நீங்கி போகலாம், அதனால் முயற்சி தடைபடலாம். தருவினை அதனில் அத்தம் தானரும், அத்தம்னா அந்த இடத்துல பொருள், அத்தம் தானரும் துயரும் தங்கும், அதனால துன்பமும் வந்து சேருது. இன்பம் வேண்டி முயற்சி செய்து அந்த முயற்சியால துன்பம் வந்து சேருது பாரு. ஒருவினை செய்யாதோரும் உடையறி உலகத்துள்ளே. இது மட்டுமா, உடன்பாட்டு முகத்தாரம் மட்டுமா, எதிர்மறை முகத்தாரம் சொல்றேன் பாரு. இப்படி அவமம் பெரும் முயற்சி செய்து கடைசியில பலனை எய்த முடியாமல் முயற்சியின் இடையிலேயே துன்புற்று சோர்ந்து விடுகின்றான். இன்னொரு பக்கம் பார், முயற்சியே செய்யாதவன் அவன் பலனை அனுபவிச்சுட்டு இருக்கான். உலகத்துல பார், சுத்தி பார் அப்படிங்கிற என்ன, அதான் இந்த கருத்துக்களை வந்து சுவாமியுடைய உரையின் மூலம் பார்த்தோம் என்றால் அற்றே அக்காரணமாவது முயற்சியேயாம். அவன் சொல்ற தடை முதல் பாடு, அவன் சொல்ற தடை முதல் பாட்டு. அற்றேற காரணமாவது முயற்சியாம். இன்ப துன்பங்களுக்கு காரணம் உண்டு, அந்த காரணம் என்ன? முயற்சிதான் என்பது உடன்பாட்டிலும் எதிர்மறையிலும் வைத்து கண்கூடாக அறிய கிடத்தறி. உடன்பாட்டிலையும் பாருங்க, எதிர்மறையிலையும் பாருங்க. உடன்பாட்டில் என்ன? முயற்சி உடையவன் இன்பம் அனுபவிக்கின்றான், உடன்பாடு. எதிர்மறையில பாருங்க, முயற்சி இல்லாதவன் துன்பம் அனுபவிக்கின்றான், எதிர்மறை. உடன்பாட்டிலும் பார்க்கலாம், எதிர்மறையிலும் பார்க்கலாம் சொன்னேன். இல்லைன்னு சொல்லி உடன்பாட்டிலையும் காட்டிட்டார்கள், எதிர்மறைகளையும் காட்டிட்டார்கள். என்ன, முயற்சி உள்ளவனும் துன்பம் அனுபவிக்கிறான், முயற்சி இல்லாதவனும் துன்பம் அனுபவிக்கின்றான். இதையும் நீ உடன்பாட்டிலையும் பாரு, எதிர்மறைகளையும் பாரு காட்டுறார்கள். உடன்பாட்டினும் எதிர்மறையினும் வைத்து கண்கூடாக அறிய கிடத்தலில் அதுவே அமையும். அவன் சொல்றான், அந்த முயற்சியே போதும். வேறுமோர் காரணம் கூட மிகையா, முயற்சியை தவிர முன்வினைன்னு இன்னொரு காரணம் சொன்னால் அது மிகை. மிகைன்னு என்ன? தேவையில்லாம அதிகப்படியா ஏதாவது சொல்லுது, மிகையா அப்படின்னு சொல்றான் இல்லையா. என்றது பொருந்தாது என்று நீ சொல்கின்ற கருத்து பொருந்தாது. அகுது ஒரோ வழி பிறழ்தலும் அவ்விருதிறத்தினும் வைத்து அறிய கிடத்தலின். எது? முயற்சியினால் இன்பம் கிடைத்தலும், முயற்சி இன்மையினால் துன்பம் கிடைத்தலும் சில இடங்களில் பிறந்து விடுகின்றதே இல்லையா. அது பிறந்து முயற்சி உள்ளவன் துன்பம் எய்துதலும், முயற்சி இல்லாதவன் வந்து இன்பம் எய்துதலும் பார்க்கும்படியாக நடக்கின்றனவே. எனவே நியத காரணம் வேறு உண்டு. எனவே நியதியாக இருக்கக்கூடிய ஒரு காரணம் வேறு உள்ளது என்பது பெறப்படுதலால் அதுவே ஆண்டைக்கு புலனாகாத. அந்த இடத்துல உனக்கு புலனாகல, அவன் செய்யற முயற்சி உனக்கு புலனாகிற மாதிரி அவன் செய்த முன்வினை புலனாகல. அவன் இம்மையில செய்யற முயற்சி தான் உனக்கு புலனாகுது, முன்வினை உனக்கு புலனாகவில்லை. புலனாகாத வச்சு நீ சொல்றேன் இல்லையா, இது அனுமான அளவில் அறிய வேண்டும். அனுமான அளவில் எப்படி அறியணும்? முயற்சி செய்தும் பலன் அடையவில்லை, துன்பம் அடைகின்ற துன்பம் உருகின்றான். எனவே இந்த துன்பத்திற்கு முயற்சி இல்லாமே காரணம் அல்ல, ஏன்னா நல்ல முயற்சி செஞ்சிருக்கான். முயற்சி இல்லாமே காரணம் அல்ல, முயற்சி இருந்தும் துன்பம் அடைகின்றான் என்றால் இந்த துன்பத்திற்கு வேறு ஒரு காரணம் இருக்க வேண்டும். ஏன்னா நீ முதலே ஒத்துக்கிட்ட இன்ப துன்பம் இயல்பு அல்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்னு ஒத்துக்கிட்ட. ஆனா முயற்சி தான் காரணம் சொன்ன நீ வந்து. ஆனா சில அனுபவங்களை பார், சிலருடைய அனுபவங்களை பார், முயற்சி இருந்தும் துன்பம் வருகின்றது. எனவே நியதமாய் வேறு ஒரு காரணம் இருக்க வேண்டும், அந்த காரணமே முன்வினை. நியத காரணம் வேறுண்டு என்பது பெறப்படுதலால் அதுவே ஆண்டைக்கு புலனாகாத. ஆண்டைக்குன்னா அந்த இடத்தில் புலனாகாமல் இருக்கின்ற, தெரியாமல் இருக்கின்ற சஞ்சித வினை என்று அறியப்படும், முன்வினை என்று அறியப்படும். ஒருவினை செய்யாதாரும் உடையர் இவ்வுலகத்துள்ளே அப்படின்னு முடிச்சார் கடைசியில. ஒருவினை செய்யாதாருனா இந்த இடத்துல வினை என்பது முயற்சி. ஒரு முயற்சி செய்யாதவன் எப்படி இருக்கான்? உடையரா இருக்கான். உடையர்னா யாரு? செல்வந்தர தான் உடையர்பாங்க. வள்ளுவ பெருமான் சொல்வார், உடையர் முன் இல்லா உடையார் முன் இல்லார்போல் அப்படின்பாங்க. கல்வி அதிகாரத்தை சொல்வார், உடையார் முன் இல்லார்போல். உடையார்னா யாரு? செல்வந்தர். ஒருவினை செய்யாதாரும் உடையறி உலகத்துள்ளே. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கிளையீடு நேர்பட பெற்றார் முதலாயினார் மாட்டு காணப்படும். அதாவது ஏதாவது அவர்கள் அறியாமலே அவர்கள் வந்து ஒரு முயற்சி செய்ய மாட்டார்கள், ஆனால் அவர்களுக்கு ஏதாவது புதையல் கிடைத்துவிடும், எதிலையாவது பரிசு கிடைத்துவிடும் இல்லையா, அதை வச்சு செல்வந்தன் ஆயிடுவான். ஆனா நுணுகி பார்த்தா அவனும் கொஞ்சம் முயற்சி செய்திருப்பான், அந்த முயற்சி மதிக்கப்படாததா இருக்கும். அவன் பெற்ற அந்த பேரை கூட பெற்ற பேரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது என்னையா அவன் பெருசா முயற்சி பண்ணிட்டான், இவ்வளவு பெரிய பலன் பெறுதான் அப்படிதான் சொல்லுவாங்க. முயற்சி வராம யாரும் பலன் இல்லை. அதை வந்து இந்த இடத்துக்கு பின்னாடி விளக்குவார்கள் சுவாமி, உரையில விளக்குவார். ஒருவினை செய்யாதாரம்னா ஒரு முயற்சி செய்யாம யாரும் பலன் பெற முடியாது, கண்டிப்பா முயற்சி செய்தாதான் பலன் கிடைக்கும். ஆனால் அவன் செய்த முயற்சியின் அளவையும் அவன் பெற்ற பலனின் அளவையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த முயற்சி வந்து இதெல்லாம் என்ன பெரிய முயற்சி அப்படிங்கிற மாதிரிதான் அது இருக்கும். இதை விட எவ்வளவு எவ்வளவு பெரிய முயற்சிகள் செய்து ஒவ்வொருவரும் பலன் இல்லாமல் வருதுகின்றார்களே, இவன் என்ன பெருசா முயற்சி பண்ணிட்டான், ஏதோ இவ்வளவுதான் பண்ணினான். ஆனா அந்த எவ்வளவோ பண்ணிருக்கான் இல்லையா, அதான் பண்ணிருக்கான். அது வந்து பலனோடு ஒப்பிடும் பொழுது ரொம்ப அற்பமா பேர்றதுனால ஒருவினை செய்யாதவரும் சொன்னார்கள். பின்னாடி சுவாமிகள் ஒரு இடத்துல விளக்குவார்கள், ஏன்னா இதுக்கு மேல ஒரு தடை வரும். என்ன சார் நீங்க இப்படி வந்து முயற்சி காரணம் இல்ல முன்வினை தான் காரணம் சொல்றீங்களே, அப்ப முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும், இன்மைனா வறுமை. ஆமா அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரே, அப்ப முயற்சி செய்ப்பான்னு மன எழுச்சி ஊட்டும்படியாக சொல்லியிருக்கின்றார்களே, நீ அந்த மன எழுச்சியெல்லாம் போக்குகின்ற வகையிலே எல்லாம் முன்வினை சொல்றீங்களேன்னு ஒரு தடை வரும்பொழுது அப்போ விளக்குவார், கண்டிப்பா முயற்சி இருந்தால்தான் பலன் கிடைக்கும். ஒருவினை செய்யாதாருன்னு சொன்னதோட உட்கிடை என்னங்கிறது அங்கதான் சொல்லுவார். அதாவது குறைந்த முயற்சி செய்தவன் அதிக பலனை பெற்றவன், அதான் அங்கதான். இன்று உடையர் என்பது செல்வரை அகுது உடையார் முன் இல்லார்போல் என்பதனானும் அறிக. அந்த திருக்குறள் வந்தது இல்லையா, உடையார்னா செல்வந்தர்னு, அந்த மாதிரி இங்கேயும் உடையார்னா செல்வந்தர். இவை நான்கு செய்யுளானும், நான்கு செயல்கள், முதல் செயலை விட்டுறணும். அது இருவினை குறித்த சித்தாந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து சொன்னது. அதுக்கப்புறம் அந்த இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது இந்த நான்கு செயல்களாலும் உலகாயதருடைய தடைகள் தான் கேட்கப்பட்டு அந்த தடைகள் எல்லாம் அகற்றப்பட்டன. உலகாயதர் மதம் பற்றி ஆசங்கித்து பரிகரித்து, ஆசங்கித்துன்னா அவன் சொன்ன அந்த தடைகளை எல்லாம் வாங்கி செவிமடுத்து அவற்றை வாங்கி அப்புறம் அவற்றுடைய குறைபாடுகளை சுட்டி காட்டி இந்த தடைகள் எல்லாம் பொருந்தாது அப்படின்னு பரிகரித்து விட்டார், நீக்கிவிட்டார். நீக்கி எதை சாதித்தார், சஞ்சிதம் எனப்படும் இருவினை உண்மை, சஞ்சிதம் முன்வினையாகிய புண்ணியம் பாவம் என்ற அந்த இருவினை உண்மையை எப்படி சாதித்தார், காரிய ஏதுவின் வைத்து சாதிக்கப்பட்டது. என்ன அருமையான தர்க்க ரீதியான விளக்கம் பாருங்க. காரிய ஏது, அளவை இலக்கணம் அதுக்குதான் முதல்ல வச்சிருந்தார் சுவாமிகள். இதெல்லாமோ சொல்றாங்க இல்லையா காரிய ஏதுன்னு அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா அளவை இலக்கணம் சொல்லிதான் இந்த நூலே ஆரம்பிக்கிறார் அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள். அதுல ஏதுவுக்கு மூன்று வகை பார்த்தோம் இல்லையா, இயல்பு காரியம் அனுபலத்தின் பார்த்தோம். அதுல உள்ள பாடலை நீங்க பாடலாம். ஏது மூன்று ஆகும், இயல்பு காரியம் அனுபலத்தி என அப்படின்னு பார்த்தோம். அதுல காரிய ஏதுன்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா, புகையை காணும் பொழுது அதன் மூலம் நெருப்பு உண்டு என்று சொல்லுவது. நெருப்பு காரணம், புகை அதன் காரியம். அத மாதிரி இங்க வந்து காரணமாகிய சஞ்சிதத்தை முன்வினையை, அந்த முன்வினை உண்டுன்னு எதை கொண்டு துணிந்தோ, காரியமாகிய இன்ப துன்பங்களை கொண்டுதான். இந்த இன்ப துன்பங்கள் நமக்கு நேர்கின்றனவே, அப்ப இந்த இன்ப துன்பங்களாகிய காரியங்களுக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். காரணம் கிடையாது இயல்புன்னா அதை மறுத்தோம், காரணம் உண்டு ஆனா அது முன்வினை இல்ல முயற்சி தான் காரணம்னா அதையும் மறுத்துட்டோம். மறுத்து இந்த இன்ப துன்பங்களாகிய காரியங்களுக்கு காரணமாக முன்வினை உள்ளதுன்னு சொல்லி, இந்த இன்ப துன்பங்கள் தான் ஏது, நெருப்பு உண்டுங்கிறதுக்கு ஏது எது, புகை. அது மாதிரி அதாவது அங்க காரிய ஏதுவாக புகை உள்ளது, அது மாதிரி முன்வினையாகிய சஞ்சிதம் உண்டு என்பதற்கு காரிய ஏதுவாக இன்ப துன்பங்கள் உள்ளன. எனவே இன்ப துன்பங்களாகிய காரிய ஏதுவில் வைத்து சஞ்சிதமாகிய முன்வினை சாதிக்கப்பட்டது என்று அற்புதமாக விளக்கிறார். அற்றே அது மேல கேள்வி கேட்கிறான், ரொம்ப வருந்தி கேட்கிறான். முயற்சிங்கிறத அப்படி தூக்கி எரிஞ்சிட்டீங்களா சார் அப்படிங்கிற அற்றேல், இருவினையே அமையும் ஆகலின், இன்ப துன்பங்களுக்கெல்லாம் இருவினையே காரணமாயிருப்பது போதும் அப்படின்னு சொல்லிட்டீங்களா ஒரே முடிவா. இருவினையே அமையும் ஆகலின் முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் என்பது பற்றி செல்லும் மன எழுச்சிக்கு பயனில்லை போலும். மன எழுச்சிக்கே வழி இல்லாம பண்ணிட்டீங்களா சார், முயற்சி செய் நேரலாம், முயற்சி செய்யாமல் சோம்பிக்கணும் தான் உனக்கு துன்பம் தான் அப்படின்னு சொன்னால அது வந்து ஒரு வாழ்க்கைக்கு ஒரு நெறிமுறை கிடைக்கும் இல்லையா. மன சரி நாமளும் முன்னேறலாம் அப்படின்னு ஒரு எழுச்சி கிடைக்கும். இது இருவினைதான் காரணம்னா வினை எனக்கு என்ன விதிச்சிருக்கோ தெரியல, அது தெரியாம நாம வந்து முயற்சி பண்ணி என்ன புண்ணியம், முயற்சி மேல முயற்சி பண்ணியும் கிடைச்சல, அங்க இருவினை இல்லாட்டா தலையெடுத்து சரியில்லை அமையாட்டா ஒண்ணும் கிடைக்காது, இது எதுக்கு பண்ணுவானே அப்படிலாம் நினைப்பு போகும் இல்லையா. நீங்க வந்து இப்படி மன எழுச்சிக்கு வழியெல்லாம் பண்ணிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு கேட்கின்றான். மன எழுச்சிக்கு பயனில்லை போலும் எனின் அது முன்னர் கூறப்படும், அதுதான் வருகின்ற செயலில் கூறப்படும் முன்னர், அதான் இடம்பற்றி முன்னர். சுவாமியர் எழுதுது எல்லாமே முன்னர் எழுதாமே இடம்பற்றி முன்னர். இப்ப காலம் பற்றி பின்னர் அர்த்தம், வரக்கூடியதான் சொல்லப்படும். எல்லாத்துக்கும் விளக்கம் வச்சிருக்கிறார். முயற்சிக்கு வந்து நம்ம மரியாதையும் கொடுக்கின்றோம், ஆனால் முயற்சியே வந்து முழு முதல் காரணம் அல்ல, இருவினைதான் காரணம். அப்ப முயற்சியினுடைய பங்கு என்ன அதை விளக்கிடணும் இல்லையா. இருவினைதான் எல்லாம் அப்படின்னா அப்ப முயற்சிக்கும் ஒரு பங்கு இருக்கின்றது. அதனாலதான் ஆழ்வினை உடைமைன்னு ஒரு அதிகாரம் வைத்து இப்படி முயற்சி திருவினை ஆக்கும்னு முயற்சி அவ்வளவு தூரம் வலியுறுத்தி சொல்கின்றார். அந்த முயற்சி வரும்போது பல அந்த முயற்சியில் ஈடுபடும் போது பல தடங்கல்கள் ஏற்படலாம், அதற்கெல்லாம் மனம் தளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஆழ்வினை உடைமைக்கு அடுத்த அதிகாரமா இடுக்கன் அழியாமைன்னு இருக்கின்றார். இடுக்கன் துன்பம், முயற்சி செய்யும் போது வரக்கூடிய துன்பத்தை கண்டு நீ மனம் தளர்ந்து விடாதேன்னு சொல்லிதான் இடுக்கன் அழியாமைன்னு இருக்கின்றார் அதிகாரம் எல்லாம். ஆகவே முயற்சி செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ளத்துல வரணும், அதனாலதான் ஊக்கமுடைமைன்னு ஒரு அதிகாரம் முதல்ல வச்சார். ஊக்கமுடைமை, ஆழ்வினை உடைமை, இடுக்கன் அழியாமைன்னு அப்படி ஒன்றெடுத்து ஒன்று வைத்திருக்கின்றார். அப்படின்னா அப்படியெல்லாம் வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் அப்போ அவற்றுக்கெல்லாம் பொருள் இல்லாமல் போகுமா? இப்ப நாம என்ன சொல்றோம், அவற்றுக்கெல்லாம் பொருள் உண்டு, ஆனால் இருவினைதான் வந்து மூல காரணம் என்பது உங்களுக்கு, அதன் வழியே வருவதுதான் இதெல்லாம். அது எப்படிங்கிறத அருமையாக விளக்க இருக்கின்றார். இதுதான் பலருக்கும் வந்து இருக்கிற சந்தேகம் அதுதான். ஆமா, அதாவது எல்லாம் வினைப்பலன் விதி, வினைப்பலனை தான் விதின்னு சொல்றோம். விதிங்கும் போது விதியை மதியால் வெல்லலாம்ங்கிறான், வெல்லலாம்னா வெல்ல முடியாது அப்படின்னு ஒரு சாரா சொல்கின்றார்கள். அது வெல்லலாமா வெல்ல முடியாதா அது என்ன ஏது அப்படின்னு அது ஒருவருக்கு ஒருவர் வந்து வாக்குவாதம் செய்து அது ஒரு முடிவு பெறாமலேயே போய்கொண்டிருக்கின்றது. அது கொண்டு இதுக்கு ஒரு முடிவே கிடையாது போலும் என்று கூட ஒரு எண்ணம் அவ்வப்போது நமக்கு வந்துவிடக்கூடும். ஏன்னா யார் பேசினாலும் இதுக்கு வந்து ஒரு நிறைவான முடிவு கிடைப்பதில்லை. ஆனால் நம்முடைய சித்தாந்த சாத்திரங்கள், சித்தாந்தம்னால என்ன, முடிந்த முடிவு, அதுக்கு மேல வந்து எந்த ஒரு ஐயமும் கிடையாது, எந்த ஒரு அதிருப்தியும் கிடையாது, விருப்பு வெறுப்பின்றி நோக்குவா இருக்கு. முடிந்த முடிவு, இதுவும் வந்து விதி கொள்கையும் சொல்கின்றது, முயற்சியை பற்றியும் சொல்கின்றது. அப்ப நிச்சயமா இதையும் முடிந்த முடிவாக தான் அது சொல்லியிருக்கணும். அருமையாக சொல்லியிருக்கின்றார் வரக்கூடிய பாடல்கள். அது எவ்வளவு அருமையாக சொல்றாரு பாருங்க. அப்ப இருவினைதான் வந்து இன்ப துன்பங்களுக்கு காரணம் என்று சொன்னால் முயற்சியால் பயனில்லை போடும் என்று சொல்லி கருதி அவர் மன எழுச்சி இல்லாமல் போய்விடுகின்றதே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து படிப்படியாக விளக்குகின்றார். ரெண்டு மூன்று பாடல்களில் வைத்து படிப்படியாக அருமையாக விளக்கி சொல்கின்றார். இன்ப துன்பங்களுக்கு இருவினை எவ்வாறு காரணமாக அமைகின்றது, முயற்சி அந்த இடத்தில் என்ன பங்கு வகிக்கின்றது என்பதையெல்லாம் அற்புதமாக சொல்கின்றார். பேறு இழவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு என்னும் ஆறும் முன் கருவுட்பட்டது அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும். முன்பு செய்த கண்மம் இங்கு இவற்றிற்கு ஏது தேரு நீ இனிச்சை கண்மம் மேலுடல் சேரும் அன்றே. தேரு நீ இனிச்சை கண்மம் மேலுடல் சேரும் என்றே என்று சொல்லி முடிக்கின்ற. பேரிழவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு என்னும் ஆறும், ஆறு சொல்கின்றார், ரெண்டு ரெண்டா ஆறு, மூவி ரெண்டு ஆறு அப்படி சொல்லியிருக்கின்றார். எப்படி பேறு இழவு, இது ஒரு இரட்டை. அப்புறம் பிணி மூப்பு இல்ல பேறு இழவு, அப்புறம் இன்பம் பிணி, இன்பம் பிணி அடுத்த இரட்டை. அதுக்கடுத்த இரட்டை என்ன, மூப்பு சாக்காடு, மூப்பு சாக்காடு அடுத்த இரட்டை. பேறு இழவு பதவுடையது பாபம், பேறு இழவு எடுத்ததோர் உடம்பின் வரக்கடவனவாகிய இன்ப துன்பங்கட்கு ஏதுவாகிய செல்வ வறுமைகளும். ஐயா இன்பம் துன்பம்னு சொல்றோம், செல்வம் வந்தால் இன்பம், வறுமை வந்தால் துன்பம், பொதுவான கருத்து. ஆகவே இந்த இன்ப துன்பங்களுக்கு காரணமாக இருப்பவை செல்வம் வறுமை. அந்த செல்வ வறுமைகளும் அப்புறம் மூப்பு சாக்காடு. இது நேர் பொருள் பாத்தீங்கன்னா மூப்புனா வயதால் மூத்து தளர்ச்சி அடைதல், முதிர்ச்சி அடைதல். சாக்காடுன்னு பார்த்தா மரணம்னு அர்த்தம் வரும். ஆனா நேர் பொருள் இங்க பார்க்க கூடாது, அப்படி பார்த்தா பொருந்தாதுன்னு பின்னாடி விளக்கமா சொல்கின்றார்கள். மூப்புன்னு அந்த இடத்துல என்ன சொல்கின்றார்கள், உயர்வு சொல்லலாமா, மூப்புனா உயர்வு சொல்லலாமா, என் திருமுறை சொல்லலையா விண்ணோர்க்கெல்லாம் மூப்பாய். அது மாதிரி உயர்ந்த திருப்பதிகம்ங்கிற பொருள் மூத்த திருப்பதிகம் சொல்றோம் இல்லையா, மூத்த திருப்பதிகம்னு சொல்றோம், விண்ணோர்க்கெல்லாம் மூப்பாய்னு சொல்றோம். ஆகவே மூப்பு என்றால் உயர்வு, சாக்காடு என்றால் தாழ்வு. என்னையா வாழ்க்கை, செத்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், அதாவது தாழ்ந்த நிலை அப்படி சொல்றான் இல்லையா. ஆகவே சாக்காடு என்பது இழிவு, தாழ்வு என்பது சாக்காடு போன்றது. ஆகவே தாழ்வை சாக்காடுன்னு சொன்னார், சாக்காடுங்கிறது தாழ்வு, மூப்புன்னா உயர்வு. நீங்க நேர்பொருள் சொன்னீங்க, மூப்புன்னா வயதுல மூத்து முதிர்ச்சி, சாக்காடுனா மரணம்னா, இது ரெண்டும் எப்படி எதிர்மறையான பொருளாகும். ஐயா முன்னாடி சொல்லியிருக்கிறது பேறு இழவு, பேரும் இழவும் ஒன்று கொண்டு எதிர்மறையானவை இல்லையா. அதே மாதிரி தானே மூப்பும் சாக்காடும் ஒன்று கொண்டு எதிர்மறையா இருக்கணும். இன்பம் பிணி சொல்றாரு, இன்பமும் பிணியும் ஒன்று கொண்டு எதிரானவை, பேரும் இடமும் எதிரானவை. அப்ப மூப்பும் சாக்காடும் எதிரான எதிர்மறையா தானே சொல்லணும், மூப்பு காடுன்னு அதுக்கு உண்டான பொருளையே சொல்லிட்டு போனா. ஆகவே மூப்பு என்பது உயர்வு, சாக்காடு என்பது தாழ்வு இழிவு. அப்போ என்ன அப்படின்னா, இன்ப துன்பங்களுக்கு காரணம் செல்வம் வறுமை. அந்த செல்வம் வறுமையால வரக்கூடியவை என்ன? உயர்வும் இழிவும். செல்வத்தால உயர்வும் வறுமையால இழிவும் வருகின்றன. சரி, அப்புறம் அதனால என்ன வருகின்றது அப்படின்னா, இன்பம் பிணி. அதனாலதான் இன்ப துன்பங்களும் வருகின்றன. அப்ப இன்பம் பிணின்னு சொன்னாங்க. அந்த பிணி என்பது நோயின் அர்த்தம் இல்ல, நேர்பொருள் பண்ணக்கூடாது. பிணினா துன்பம் அர்த்தம். நோயை வந்து துன்பம்னு சொல்லக்கூடிய வழக்கு இருக்கின்றதா? தொல்காப்பியர் சொல்கின்றார், ஒரு சூத்திரத்தை சொல்றார், நோயும் இன்பமும் அப்படின்னு சொன்னார். அதாவது துன்பமும் இன்பமும் சொல்ல வேண்டிய இடத்துல நோயும் இன்பமும். அப்ப நோய் பிணி எல்லாம் ஒண்ணுதானே. அப்போ அந்த நோய் பிணி என்பது துன்பம்ங்கிற பொருளையும் தருகின்றது அப்படின்னு சுவாமி அந்த சூத்திரத்தை எடுத்து காட்டுறாங்க. எனவே பிணி என்றால் துன்பம், இன்பமும் பிணியும், இன்பமும் துன்பங்களும். அப்ப செல்வம் வறுமை, செல்வம் வறுமை காரணமா வரக்கூடியவை உயர்வு தாழ்வு, உயர்வு தாழ்வு காரணமா வரக்கூடியவை இன்பம் துன்பம். இந்த ஆறுமே முன் கருவுட்பட்டது, முன்னேதானே சூக்குமமாய் கருவினுள் அமைந்து கிடந்தன. ஒருவன் வந்து இந்த பிறவியில என்னென்ன செல்வத்தை பெறணும், எப்படி வறுமை அடையணும், செல்வம் காரணமா வந்து உயர்வு எப்படி கிடைக்கும், அல்லது வறுமை உருதான அதன் காரணமா தாழ்வு எப்படி கிடைக்கும், அப்புறம் அவனுக்கு அதன் காரணமா வரக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாம் வந்து கருவிலேயே அமைந்து கிடந்தவை, கருவிலேயே அமைந்து கிடப்பவை அன்றி அப்போது அப்போது உழவாவன அல்ல, அப்போதைக்கு அப்போது உழவு உண்டாகக்கூடியவை அல்ல. ஆனா பாக்கிறதுக்கு அப்படிதான் தெரியுது. நேற்று வரை இப்படி இருந்தா ஐயா, அப்புறம் பாருங்க ஒரு தொழில ஈடுபட்டான், ரொம்ப ஊக்கத்தோட உழைத்தான், இப்படி ஆயிட்டான். அது வந்து வெளியே தெரிவது. அவன் இந்த சிறப்பை எய்த வேண்டும் என்ற அந்த நியதி வந்து கருவிலேயே அமைந்து கிடந்தது. அதற்கு ஏற்றபடிதான் முயற்சிகள்லாம் வந்து நடக்கின்றன. ஏன் அப்போ கருவிலே இருந்ததுன்னா இவ்வளவு காலம் கழிச்சு இப்பதான் வரணுமோ? உரிய காலத்தில் தான் வினைப்பலன் ஊட்டப்படும். வினைக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும், ஆனால் உரிய காலத்தில் தான் கிடைக்கும். கால வரையறையும் இருக்குது அல்லவா? இப்ப காலம் ஒரு தத்துவம் எதற்காக வைத்திருக்கின்றார்? ஏன்னா ஒரு ஆன்மாவின் வினை இன்னொரு ஆன்மாவின் வினை எல்லாம் பின்னி பிணைந்து தொடர்பு பட்டு கிடப்பவை. ஆகவே ஒவ்வொரு காலம் வரும்போதுதான் பலன்கள் வந்து சேரும். அதனால் அவ்வாறு சொன்னார்கள். ஆகையினாலே அவை அப்போது அப்போது உளவாவன அல்ல, கருவிலேயே அமைந்து கிடந்தவை எவை? இந்த ஆறுமே, செல்வம் வறுமை உயர்வு தாழ்வு இன்பம் துன்பம், இந்த ஆறுமே. இந்த ஆறுல வாழ்க்கையே அடங்கியாச்சு. இந்த ஆறுமே கருவிலேயே அமைந்து கிடந்தவையே ஒழிய அப்போதுக்கு அப்போது உருவாவன அல்ல. அவ்விதி ஏறிடும் அனுபவத்தால். அப்ப முயற்சியின் பங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவை பின்னர் தூளமாய் வந்து கூடுதல் அவற்றை அனுபவத்திற்கு துணையாகிய முயற்சியாலாம். ஒருவன் அடைய வேண்டிய உயர்வு தாழ்வு, ஒருவன் பெற வேண்டிய செல்வம் வறுமை, அனுபவிக்க வேண்டிய இன்பம் துன்பம், இவையெல்லாம் கருவிலேயே அமைந்து கிடப்பவை. கருவில அமைந்து கிடக்கும் போது அப்ப உரிய காலத்துல அது வந்து அவனுக்கு வந்து கூடும். அந்தந்த காலத்துல எந்தெந்த காலத்துல செல்வம் வரணும், எந்தெந்த காலத்துல வறுமை வரணும், அந்தந்த காலத்துல அதாவது வரும், எல்லாம் வரும்னா அப்ப ஒரு இடத்துல இருந்தா தானே வரும். எல்லாம் அவங்க கருவிலேயே இருக்கின்றன. கருவிலன்னா எங்க இருக்கின்றனா, பின்னாடி தத்துவங்களை பத்தி சொல்லும்போது சொல்லுவார். புத்தி தத்துவத்திலே உயிருக்கு எப்போதுமே சூக்ம உடம்பு உண்டு, அந்த சூக்ம உடம்புல புத்தி தத்துவம்னு ஒரு கருவி இருக்கிறது. அந்த புத்தி தத்துவத்துலதான் அந்த முன்வினையானது அந்த பலன் கொடுப்பதற்கு ஏற்றபடி இப்படி செல்வம் என்றும் வறுமை என்றும் உயர்வு தாழ்வு இன்ப துன்பம்னு அப்படி அமைந்து கிடக்கும். அமைந்து ஏன் கிடக்கின்றது? உரிய காலத்துல வந்து கூடுவதற்கு. அப்ப உரிய காலத்தில் அவை கூடும் போது இந்த ஆன்மாவின் முயற்சி அதற்கு ஒரு துணை காரணமாக அமைந்து அவை வந்து கூடும். அப்ப முயற்சியின் பங்கு என்னவென்றால், கருவிலேயே அமைந்து கிடக்கின்ற உயர்வு தாழ்வுகள் இன்ப துன்பங்கள் இந்த ஆன்மாவை பொருந்துவதற்கு ஆன்மாவின் முயற்சி ஒரு துணை காரணம். அதுவும் ஒரு துணை காரணம் தான், அதுவே முதன்மையான காரணம் அல்ல. முயற்சி காரணம் தான் அதை ஒத்துக்கொள்கிறோம், அது முதன்மையான காரணம் அல்ல, துணை காரணம், ஒரு சப்போர்ட்டா இருக்கக்கூடியது. முதன்மையான காரணம் அது அல்ல, முன் வினைதான். துணை காரணம் மட்டுமே வந்து சாதித்துவிட முடியாது, துணை காரணத்தை மட்டும் வைத்துக் கொண்டே சாதித்துவிட முடியாது. அதுக்குதான் சொல்றாரு, ஏன்னா அந்த முதன்மையான காரணமாகிய இருவினை வந்து சரியா பொருத்தமா இருந்ததுன்னா அந்த துணை காரணம் சேரும்போது அதுக்கு தோதுவா அமையும் கைகூடும் இல்லையா? அதத்தான் அங்க தெளிவா சொல்றாங்க. தூளமாய் வந்து கூடுதல் அப்படின்னா புலப்படும்படி, இந்த உயர்வு தாழ்வுலாம் கருவிலே இருக்கு, அது யாருக்கும் தெரியாது. தூளமாய் வந்து கூடுதல்னா பலருக்கும் பலரும் அறியும்படியாக வந்து பொருந்துதல், அதான் தூளமாய் வந்து கூடுதல், அது முயற்சியினால். ஆகவே கருவில் அமைந்து கிடக்கின்ற பலன்களை நாம் பெறுவதற்கு துணை காரணமாவது முயற்சி. அப்போ விதியை நோக்கி நாம் செல்கின்ற அந்த செயல்பாடுதான் முயற்சி. நாமளா என்ன பண்ணிக்கிட்டோம், கற்பனை பண்ணிக்கிட்டு நாமளா குழப்பிக்கிட்டோம். ஒருவனுக்கு வந்து பல இன்னல்கள், பல இடர்பாடுகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருவன் இப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியுமா, மேலிருந்த வாரியா பாக்கிறவன் முடியாது, உன் தலை விதியா உனக்கு ஒண்ணு சரியில்லை அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா இவன் அந்த தலை விதிங்கதெல்லாம் ஒத்துக்கொள்ளவில்லை, இவன் நன்றாக முயற்சி பண்ணினான், இப்போ அந்த பெரிய நிலையை அடைந்து விட்டான். இவன் தலை விதின்னு இருந்தான்னா இப்படி முன்னேற முடியுமா அப்படின்னு நாமா என்ன பண்ணிக்கிறோம், ஒரு தப்பான நோக்கி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவன் தலை விதி இன்னதுதான் உனக்கு எப்படி தெரியும், அதுதான் நீ செய்யற தப்பு. அந்த இடத்துல ஒருவன் வந்து எல்லா வசதியும் வாய்ப்பு வசதியோடும் இருக்கலாம், அது மாதிரி வாய்ப்பு வசதி ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனா யாரு முன்னுக்கு வருவான் நமக்கு தெரியாது. நமக்கு எப்படி தெரியும், நம்மளை பத்தியே நமக்கு தெரியாது. நாம நாளைக்கு என்ன ஆகும், அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. நாம ஆனா எல்லாம் தெரிஞ்சபடி பேசணும். என்ன இவன் பாருங்க ஐயா இப்படி இருக்கிறான், இவன் தலையெழுத்துன்னு இருந்தா முன்னேறுவானா, இவன் முயற்சி பண்ணுனா முன்னேறிட்டாங்க அப்படிங்கிறோம். எது அவனுக்கு முடிவாக கிடைக்கிறதோ அதுதான் விதி. அவன் விதியை வென்று விட்டான்னு சொல்வது பேதமை இல்லையா. முயற்சியால் விதியை வென்று விட்டான், அருளால் வெல்லலாம், அது வேற ரூட்டு, அந்த ரூட்டு வேற. இங்க அது அது வந்து உண்மை அதிகாரத்தில் வரக்கூடிய செய்தி. அருளால் வெல்வது விதியை வெல்வது அப்படிங்கிறது, முயற்சியால் வெல்வது என்பது அது ஒரு நாள் முடியும். ஏன்னா முயற்சி என்பது விதி பலன் என்ன இருக்கோ அதை அடைவதற்கு செய்யப்படுகின்ற செயல்பாடு தான். அதுதான் அவனுக்கு வந்து ஒரு செல்வம் வரணும்னு கருவிலேயே அமைந்து கிடக்கின்றது அந்த ஊழ். அப்ப அவன் படிக்கின்றான், தேர்வில் ஈடுபடுகின்றான், இன்டர்வியூக்களில் ஈடுபடுகின்றான். அந்த முயற்சியெல்லாம் என்ன, அந்த கருவில் அமைந்து கிடக்கின்ற அந்த செல்வத்தை அவனோடு வந்து பொருத்துவதற்கு செய்யப்படுகின்ற செயல்பாடு. அது அந்த அது கருவில் அமைந்து கிடந்தா அதுக்கு ஏற்ற முயற்சிகள் இவன் அமைஞ்சிடும். அந்த முயற்சி சிலருக்கு வந்து குறைய செஞ்சு கூட அமைஞ்சிருது, இந்த முயற்சிகளை போதுமான அளவு செய்யாம எளிதாக கூட அமைஞ்சிருது. சிலருக்கு ரொம்ப வருந்தி முயற்சி செஞ்ச பிறகுதான் அமைது, அது அந்த அவர்களுடைய முன்வினையினுடைய வேறுபாடு தான். வினையில எத்தனை வேறுபாடுகள் இருக்கின்றன, நல்வினைன்னு எடுத்துக்கொண்டாலுமே எத்தனை வேறுபாடுகள், தீவினைன்னு எடுத்துக்கொண்டாலுமே அதுல எத்தனை வேறுபாடுகள். ஆகவே அந்த வினைகளில் வேறுபாடு இருப்பதனால வினை பலன்களிலும் வேறுபாடுகள், அந்த விளைப்பலன்களை நோக்கி செய்யப்படும் முயற்சிகளிலும் வேறுபாடுகள். அதிக முயற்சி குறைந்த பலன், குறைந்த முயற்சி அதிக பலன், சரியான முயற்சி சரியான பலன் என்று அதுல அநேக பேதங்கள். இவற்றையெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்காமல் நாம சொல்றோம் வந்து வாய்ப்பு வசதி இல்லாதவன் முன்னேற முடியாது. அது பொதுவா நாம வந்து என்ன சொல்லலாம், வாய்ப்பு வசதி இல்லாதவன் முன்னேறுவது அரிதுன்னு சொல்லலாம், முடியாதுன்னு நாம அவனு சொல்லிக்கிறோம். அவன் முன்னேறிட்டான்னா அவன் விதியை வென்றுட்டான்னு சொல்ற அவன் அவன் என்ன முன்னேற முடியாதுங்கிறது தான் விதின்னு நமக்கு எப்படி தெரியும். விதியை நாம அறிந்து வைத்திருக்கின்றோமா, சாமி காட்டினாரா, இந்த பாருப்பா இவன் இப்படி வாய்ப்பு வசதி இல்லாம இருக்கான், இவன் முன்னேற முடியாது, இதுதான் நான் அவனுக்கு விதின்னு எழுதி வச்சேன்னு உனக்கு காட்டினாரா, அதை நீ பார்த்தையா, அப்படி சுவாமி உனக்கு காட்டி நீ பார்த்தால அதுக்கப்புறம் அவன் முன்னேறின பிறகு பார்த்தே அவன் விதியை வேண்டிட்டான்னு சொல்ல முடியும். விதி என்ன நமக்கே தெரியாது, நம்ம விதி என்ன, நாளை நமக்கு என்ன வினைப்பலன்கள் நமக்கு இன்றைய தெரியாது. நாம பிறருடைய வினைப்பலன் எல்லாம் வந்து அறிந்த மாதிரி அவன் முயற்சியால் வந்த ஆதாரம் தான். அப்போ அவனுக்கு வந்து அந்த இடத்துல நாம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த இடத்துல ஊழ் தான் வலியுறுகின்றது. ஜப்பான் நாட்டை உதாரணமாக காட்டி பேசுவார். இரண்டாம் உலக பொருளே அணுகுண்டு வீசப்பட்டு அந்த நாடு வந்து ஆமா கிட்டத்தட்ட அழிந்தே போய்விட்டது அவ்வளவுதான்னு சொன்னா சரி, அவன் விதி அவ்வளவுதான் ஐயா முடிஞ்சது அப்படின்னு மற்றவங்க எல்லாம் பேசும்போது அவனுடைய முயற்சியாலே மேலே வந்தான்.